அறம்தனை அகம் சேர்க்கும் உயர்வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடரர் அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம்.
இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றிப் பணிகின்றேன். கற்க சடர என்கின்ற இந்த அமைப்பை அறத்தின்பால் ஈடுபாட்டோடு நடத்தி வருகிற இளைஞர்களுக்கு என்னுடைய அன்பு சார்ந்த வாழ்த்துக்கள். திருக்குறளை கற்க வேண்டும் என்ற விருப்போடு தொடர்ந்து வருகை தருகிற உங்கள் அத்தனை பேருக்கும் என் அன்பையும் நன்றியறிதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்குறளை சொல்லுகிற பொழுது நீங்கள் மட்டும் படிக்கவில்லை, நானும் படிக்கிறேன். எப்பொழுதும் ஒரு பாடத்தை மற்றவர்களுக்கு சொல்லுகிற பொழுதுதான் அது நமக்கு பூரணமாக விளக்கமாகிறது. அதை நம்முடைய இலக்கண நூல்கள் எல்லாம் எப்படி படிக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார்கள். நூலை வெறுமனே படிக்கிற பொழுது அதனுடைய காட்கூறு தான் நமக்குள்ளே போகிறது. அதற்கு பிறகு மாணவர்களோடு சேர்ந்து திரும்ப படிக்கிற பொழுது அரைக்கூறு உள்ளே போகும். மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற பொழுது முக்காக்கூறு உள்ளே போகும். மற்றது காலப்போக்கிலே அவரவர் ஆன்ம அறிவுக்கேற்ப விளக்கமாகும். இதுதான் கல்வியினுடைய கற்கிற முறை. ஆகவே ஒரு தன்னடக்கத்துக்காகவோ பாராட்டுக்காகவோ இல்லாமல் சொல்கிறேன், ஒரு வகையிலே நீங்களும் எனக்கு ஆசிரியர்களாகிறீர்கள். உங்களுக்கு விளக்கம் சொல்வதன் மூலம் நான் விளங்கிக் கொள்கிறேன் என்பதை முதலிலே சொல்ல விரும்புகிறேன். திருக்குறளை பரிமலழகர் உரையிலே ஆரம்பித்தோம். முதலிலே பரிமலர் எழுதிய உரைப்பாயிரத்தை விளங்கினோம். எப்படி திருவள்ளுவர் அந்த நூலை அமைக்கிறார் என்பதை பரிமலழகர் உரைப்பாயிரத்திலே விளக்கம் செய்கிறார். செய்து அறம் என்றால் என்ன, திருவள்ளுவர் அறம் என்று எதை சொல்கிறார், அறத்தினுடைய முக்கூறுகள் ஒழுக்கம் விளக்கு தண்டத்திலே ஒழுக்கத்தைத்தான் திருவள்ளுவர் அறம் என்று எடுத்துக்கொள்கிறார் என்று சொல்லி, அந்த ஒழுக்கம் கூட பெரும்பான்மை பற்றி வேறுபடும், அந்த வேறுபாடுகளை ஒழித்து சிறுபான்மை பற்றி இருக்கக்கூடிய ஒற்றுமையை கொண்டு இல்லறம் துறவறம் என்று ரெண்டு வகையால் சொல்லுகிறார் என்று சொல்லி, இல்லறத்துக்குள்ளே நுழைவதற்கு முன்பாக கடவுள் வாழ்த்து இயற்றுகிறார் என்ற அளவிலே போன வகுப்புகளிலே படித்தோம். கடவுள் வாழ்த்து இரண்டு வகைப்படும். ஒன்று புலவன் வழிபடு கடவுளை வாழ்த்துதல் அல்லது ஏற்புடை கடவுளை வாழ்த்துதல் என்று கடவுள் வாழ்த்து இருவகைப்படும் என்று சொல்லி, திருவள்ளுவர் இயற்றிய கடவுள் வாழ்த்து வழிபடு கடவுள் வாழ்த்தா ஏற்புடை கடவுள் வாழ்த்தா என்று ஒரு சின்ன ஆராய்ச்சி கடவுள் வாழ்த்தினுடைய முகப்பிலே பாயிரமாக பரிமலழகர் செய்தார். மூன்று குணங்களுக்கும் அறம்பொருள் இன்பத்திற்கும் தொடர்புண்டு, மூன்று குணங்களுக்கும் முக்கடவுள்களுக்கும் தொடர்புண்டு. ஆகவே அறம்பொருள் இன்பத்தை சொல்ல தலைப்பட்ட திருவள்ளுவர் அதற்கு காரணமாயிருக்கிற முக்கடவுளையும் பொதுப்பட வாழ்த்தினார். ஆகவே இது ஏற்புடை கடவுள் வாழ்த்து என்று விளக்கம் செய்தார். நேற்றைய தினம் கடவுள் வாழ்த்தினுடைய முதல் குரலுக்குள்ளே நுழைந்தோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்ற அந்த குரலிலே குரலை வைத்து நம்முடைய மொழியினுடைய சில பெருமைகளை நேற்று பார்க்கிற வாய்ப்பை திருவருள் கூட்டியது. இன்றைக்கு நான் சொன்னேன், பரிமலழகருடைய அமைப்பு முதல் குறளுக்கு உரை சொல்வார், பிறகு உரை குறிப்பு சொல்வார். நேற்று குறளினுடைய உரை வரையும் படித்தோம். இன்றைக்கு உரை குறிப்பு முதல் தரமாக படிக்கப் போகிறோம். ஒரு 10 குறளுக்கு உரை குறிப்பு படிக்கிற பொழுது பரிமலழகருடைய பாஷை புரிந்துவிடும், அவருடைய பார்வை புரிந்துவிடும். ஆகவே முதல் படிக்கிற பொழுது கொஞ்சம் ஈடுபட்டு படிக்க வேண்டும். நம்முடைய தமிழ் அமைப்புகள், தமிழ் நூல்கள் எல்லாம் எப்படி இருக்கும் என்றால், இப்பொழுதெல்லாம் என்ன செய்கிறார்கள், கல்வி முறையிலே இலகுவானதிலே இருந்து மெல்ல மெல்ல சொல்லி கொண்டு போவது என்று ஒரு முறை வைத்திருக்கிறார்கள். தமிழ் நூலாசிரியர்கள், உரையாசிரியர்கள் அப்படி அல்ல, ஆரம்பத்திலே கடுமையான செய்திகள் சொல்வார்கள். நூலினுடைய முகப்பிலே வருகிற செய்திகள் எப்பவும் ஆழம் மிகுந்ததாக, பெரிய உரை உள்ளதாக இருக்கும். அது நமக்கு விளங்க தடைப்பட்டால் பின்னாலே வருகிறதெல்லாம் ரொம்ப இலகுவாக போய்விடும். முதல் வேலை கடின வேலை செய்து விட்டால் பிறகு அதற்கடுத்த வேலைகள் எல்லாம் சுலபமாக தெரிய வேண்டும் என்பதற்காக அப்படி ஒரு முறை வைத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே அகர முதல என்கின்ற அந்த குறளையும் உரையையும் படித்து இன்றைக்கு உரை குறிப்புக்குள்ளே நுழைவோம். உரை குறிப்புக்குள்ளே நான் நேற்று சொன்னேன், இலக்கண குறிப்பு வரும். இலக்கண குறிப்பு என்றால் என்ன என்றால், அதை பல பேர் புரிந்து கொள்கிறார்கள். இலக்கணம் என்றால் ஏதோ அது ஒரு தனிப்படிப்பு என்று நினைக்கிறார்கள். நான் நேற்றே உங்களுக்கு சொன்னேன், என் கருத்து உங்களிடம் வந்து சேர வேண்டும். அப்படி சேர வேண்டுமானால் நான் பயசுகிற பாசை கருத்தை முழுமையாக வெளிப்படுத்துகிற ஒரு பாசையாக இருக்க வேண்டும். அது ரொம்ப அவசியம். அப்படி இல்லாமல் இருந்தால் கேட்கிறவனுக்கு பொருள் விளக்கத்திலே சிரமம் ஏற்படும். அந்த சிரமம் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் இலக்கணத்தை நம்முடைய மொழியியலாளர்கள் முக்கியப்படுத்துகிறார். இலக்கணம் என்பது ஏதோ பெரிய விஷயம் என்று பயப்பட தேவையில்லை. பெரிய விஷயமும் தான், ஆனால் நாம் பயப்பட தேவையில்லை. அதுல இருந்து ஒரு மொழி, இப்ப இன்றைக்கெல்லாம் என்ன ஆயிற்று என்றால், மொழியிலே இலக்கண சிதைவை நிறைய உண்டாக்கி விட்டோம். இந்த தொலைக்காட்சி, தொலைபேசி, பத்திரிகை இவற்றிலே எழுதுகிற தமிழிலே இன்றைக்கு இலக்கண சுத்தம் இல்லை. இலக்கண சுத்தம் என்பது ஏதோ தமிழினுடைய கோபுரத்திலே வைப்பதற்காக அல்ல, நமக்கு விளங்குவதற்காக. ஒரு 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 வசனத்தை தொடங்குகிற பொழுது ஒருமையிலே தொடங்கினால் ஒருமை முடிவு கொடுக்க வேண்டும், பன்மையிலே தொடங்கினால் பன்மை முடிவு கொடுக்க வேண்டும், இதெல்லாம் அது மாதிரி உயர்தினையிலே தொடங்கினால் உயர்தினை முடிவு கொடுக்க வேண்டும். பழைய ஒரு சினிமா பாடல் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன், கண்ணதாசனுடைய பாட்டல், படித்ததினால் அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு. இலக்கணப்படி இந்த வசனம் பிழை. கண்ணதி கவிஞர்களுக்கு பிழை செய்வதற்கே அனுமதி கொடுத்திருக்கிறது இலக்கணம். அது ஏன் என்பதை நான் பின்னாலே விளக்கப்படுத்துகிறேன். கவிஞர்களுக்கு உண்டு, நமக்கு இல்லை. ஏனென்றால் அந்த வசனத்தில் இருக்கிற பிழை சொல்லுகிறேன், படித்ததினால் அறிவு பெற்றோர் என்றனும் உயர்தினை ஆயிற்று. ஆயிரம் உண்டு என்கிற பொழுது அகிர்ணை முடிவு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? படித்ததினால் அறிவு பெற்றோர் என்று உயர்தினையிலே தொடங்கி அகிர்ணை முடிவு கொடுத்தால் வசனம் பிழை. அப்ப அதுக்கு என்ன பண்ண வேணும், கவிதையிலே வருகிற பொழுது ஏதாவது நயம் சொல்லி அதை காப்பாற்ற வேண்டும். ஆனா பேசுகிற பொழுது நான் சொன்னா இவர் உயர்தினையை சொல்லுகிறாரா அகிர்ணையை சொல்லுகிறாரா என்று குழப்பம் வரும். கந்தனுக்கு மூன்று குழந்தைகள் உண்டு என்று இன்றைக்கு எழுதுகிறார்கள். கந்தனுக்கு மூன்று குழந்தைகள் உண்டு என்பது மொழியிலே எவ்வளவு பிள்ளை தெரியுமா, அந்த பிள்ளைகள் அகர்ணை பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். கந்தனுக்கு மூன்று குழந்தைகள் உள்ளார்கள் என்று எழுத வேணும். அப்பதான் அந்த வசன அமைப்பு சரி. சரியான ஒரு வசன அமைப்பை சரியாக படித்து சொல்வதிலே என்ன தப்பு வந்துவிடப் போகிறது? அதனாலேதான் இலக்கண குறிப்புகளை பரிமேலழகர் அங்கங்கு சொல்லுவார். ஏனென்றால் நமக்கு அந்த வசன அமைப்பு விளங்க வேணும், அதுக்காகத்தான் இலக்கண குறிப்புகளை அங்கங்கு எழுதுவார். பொருள் குறிப்பு, இலக்கண குறிப்பு எல்லாம் கலந்து கலந்து எழுதுவார். அந்தந்த இடத்திலே நமக்கு விளக்கம் பெற வேண்டும் என்பதற்காக அதை கலந்து எழுதுவார். இன்றைக்கு நாங்கள் அந்த முதல் குறளுக்கான உரை படித்து உரை விளக்க குறிப்பை படிப்போம்.
எழுத்து எல்லாம் அகரம் முதல, எழுத்துக்கள் எல்லாம் அகரமாகிய முதலை உடையன, உலகு ஆதிபகவன் முதற்று. அதுபோல உலகம் ஆதிபகவன் ஆகிய முதலை உடைத்து. இது தலைமை பற்றி வந்த எடுத்துக்காட்டு உவமை.
ஒரு நிமிஷம், இதை நீங்க இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் விளங்கி படியுங்கள். முடிந்த அளவு அதிகம் படிக்க தேவையில்லை, கொஞ்சமாவது விளங்கி படிப்பீங்க. திருக்குறள் படிக்கிற பொழுது நாங்கள் ஒரு நேரத்திலே பல விஷயம் படிக்கிறோம், அதை முதல் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, அறத்தை படிக்கிறோம். திருக்குறளில் பொருள் படிக்கிறோம், காமம் படிக்கிறோம், தத்துவம் படிக்கிறோம், அது மாதிரி மொழி படிக்கிறோம். அப்போ ஒரு ஒரு விஷயத்துக்கூடாக பலது கற்கிற முறை தான் நம்முடைய தமிழ் முறை. ஆகவே இது எல்லாவற்றையும் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். பாருங்க, அந்த முதல் வசனம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதல் என்ன உரை எழுதுகிறார்? தனியே அந்த முதல் உரை முதல் வாசிங்க.
எழுத்து எல்லாம் அகர முதல,
அகர இங்க பாருங்க, எழுத்தெல்லாம் அகர முதலை, அதுக்கு எழுத போகிறார்.
எழுத்துக்கள் எல்லாம் அகரமாகிய முதலை உடையன.
பாருங்க, நாங்க எப்படி எழுதுவோம் இந்த காலத்துல? எழுத்துக்கள் எல்லாம் அகரமாகிய முதலை உடையது என்று எழுதுவோம். எழுத்துக்கள் எல்லாம் என்பது பன்மை, உடையது என்பது ஒருமை. இப்ப அதை பத்தி யாரும் கவலைப்படுவதே இல்லை. உண்மையில் அதுக்கு எப்படி எழுத வேணும்? அவர் வசன சுத்தத்தை நீங்கள் படித்துக் கொள்ளலாம். எப்படி ஒரு வசனம் அமைப்பது என்பது சுத்தத்தை அமைத்துக் கொள்ளலாம். சில இடங்களிலே மீறல் இருந்தால் அதுக்கான இலக்கணம் எங்கேயோ இருக்கும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எழுத்துக்கள் எல்லாம் அகரமாகிய முதலை உடையன. அப்ப இனி நீங்க இதை கொஞ்ச நாளைக்கு பயிற்சி பண்ணா கடிதம் எழுதுற பொழுது உங்களுக்கு உங்களை அறியாமல் அந்த எழுத்து நடை வரும். அதுக்காகத்தான் இதை சொல்கிறேன். உடையன
உலகு ஆதிபகவன் முதற்று, அதுபோல உலகம் ஆதிபகவன் ஆகிய முதலை உடைத்து.
முதலை உடைத்து, நான் நேற்றே சொன்னேன் உடைத்து என்றால் உடையது. அந்த கால தமிழ் நடையை கொஞ்ச நாளைக்கு பயில வேண்டும். உடைத்து என்றால் உடையது. இனி உரை குறிப்பு சொல்ல போகிறார்.
இது தலைமை பற்றி வந்த எடுத்துக்காட்டுவோமை.
இவ்வளவுத்தையும் படிக்க வேணும், வேகமா போக முடியாது, அங்கங்க தடை பண்ணி கொண்டே இருப்பேன். முதல் வரி எழுதுகிறார், ரொம்ப சுருக்கமாகத்தான் எழுதுவார், விளக்கமான விஷயத்தை பரிமாறுகிறார். முதல் வரி உரை குறிப்பு. இப்ப இவர் ஆரம்பிக்கிறது உரை குறிப்பு. இது தலைமை பற்றி வந்த எடுத்துக்காட்டு உவமை. இதை நாம விளங்கி ஆகணும், சும்மா அப்படி வாச்சிட்டு போறதல்ல விளக்கம். இந்த குறளிலே ஒரு உவமை சொல்லப்பட்டிருக்கிறது. உவமை என்றால் என்ன என்று நாம் முதல் புரிந்து கொள்ள வேண்டும். உவமை என்றால் என்ன என்றால், நமக்கு தெரியாத ஒரு பொருளை விளங்குவதற்காக அதை ஒத்த ஒரு தெரிந்த பொருளை விளங்கி அதை வைத்து தெரியாத பொருளை விளங்குவது, இதுதான் உவமை. இந்த உவமை இலக்கணத்திலே ரொம்ப அது விரிவான நாலு வகை உவமை எல்லாம் சொல்லி விரிவாக சொல்லி இருக்கிறார். முதல், தேடுகிற பொருள் தெரியாத பொருளாக இருக்க வேண்டும், அதை விளங்குவதற்கு இன்னொரு பொருளுடைய துணை வேண்டும், அந்த பொருள் ஓரளவு எங்களுக்கு தெரிந்த பொருளாக இருக்க வேண்டும், அப்படி சொன்னால் அது உவமை என்கிறோம். இதைவிட உவமை இலக்கணம் சொல்லுகிற பொழுது இன்னொரு செய்தி சொன்னார்கள், உவமை எப்பொழுதும் பொருளை விட உயர்ந்ததாக இருக்க வேண்டும். உவமை பொருளை விட உயர்ந்ததாக இருக்க வேண்டும். ரொம்ப இழிவான பொருள்களை உவமை சொல்லக்கூடாது. ஒரு பொருள் அவள் மகாலட்சுமி போன்றவள் என்று சொன்னால் அவளை விட லட்சுமி உயர்ந்தவள், அதை காட்டுவதுதான் அந்த உவமை முறை. இது உவமையினுடைய ஒரு வகை. அப்போ உவமை சொல்லுகிற பொழுது உவமை உயர்ந்ததாக இருக்க வேண்டும். இரண்டாவது விஷயம், உவமை சொல்லுகிறது இப்ப இன்றைக்கு முழுக்க நான் மொழியினுடைய என்ன சொல்லுகிறேன், அந்த மொழி அமைப்பு சொல்லுகிறேன். முதல் விஷயம், உவமை சொல்லுகிற பொழுது உவமை பொருளை விட உயர்ந்ததாக இருக்க வேண்டும். இரண்டாவது விஷயம், உவமையினுடைய ஒரு கூறு தான் அதனுடைய பொருளோடு பொருந்தும். உவமை சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக உவமை முழுவதும் பொருளோடு பொருந்த வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், ஒரு ஒரு பையனுக்கு, வெளிநாட்டில் இருக்கிற பையனுக்கு வீட்டிலே திருமணம் பேசுகிறார்கள். அவனுக்கு வர வசதி இல்லை, வீட்டிலே உள்ளவர்கள் போய் பெண் பார்த்து விட்டு வந்து விட்டார்கள். இவனுக்கு அங்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது. ஃபோனில் எடுத்து சகோதரிகளிடம் பெண் எப்படி என்று கேட்கிறான். இவள் சொல்லுகிறாள், கிளி போல இருக்கிறாள். இங்க பாருங்க, அவனுக்கு ஒண்ணுது, இப்ப உடனே அவனுக்கு என்ன ஒரு விதாயிரம், பெண் அழகா இருக்கிறாள். அப்போ இந்த கிளி போல் என்ற உவமை இருக்கிறது அழகை குறிப்பதற்காக வந்த உவமை, அவ்வளவுதான். கிளி போல் இருக்கிறாளா என்று சொன்ன உடனே அப்ப மூக்கு இப்படி வளவா இருக்குமா, பச்சையா இருப்பாளா, அப்படியெல்லாம் எதிர்பார்க்கப்படாது. உவமை, உவமை என்பது ஒரு உடை ஒப்பு என்பது இலக்கணம். சில பேர் இந்த தர்க்கங்கள் பண்ணுகிற பொழுது, தர்க்கங்கள் பண்ணுகிற பொழுது ஒருத்தர் ஒரு உவமை சொன்னால் உவமையை மடக்கினால் பொருளை மடக்கி விடலாம் என்று நினைப்பார்கள், அது தப்பு. உவமை என்பது ஒரு பொருளை விளங்க, ஒரு பகுதியை விளங்கப்படுத்துவதற்கு வருவது. உவமை முழுவதுமாக பொருளோடு பொருந்த வேண்டும் என்று அவசியம் இல்லை. பொருந்தினால் உவமை பொருளோடு முற்றுமுழுதாக பொருந்தினால் உவமையும் பொருளும் ஒன்றாகிவிடும். நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா? உவமையும் பொருளும் முழுமையாக பொருந்துமானால் உவமையும் பொருளும் வேறு வேறாகாது, உவமையே பொருளாகிவிடும். ஆகவே உவமை என்பது உயர்ந்ததாக இருக்க வேண்டும், ஒருபுடை ஒப்பாக இருந்தால் போதும். இங்கே திருவள்ளுவர் இறைவன் உலகத்துக்கு முதலாக இருக்கிறான் என்பதற்கு உவமையாக எழுத்துக்களுக்கு ஆனா முதலாக இருப்பதை சொல்லுகிறார். இது ஒரு உவமை, உங்களுக்கு அது புரியும். அப்ப இந்த உவமை எதை, நான் சொன்னேனே ஒரு புடை ஒப்பு என்று சொன்னேனே, ஏதோ ஒன்றை காட்டத்தான் உவமை வரும் என்று சொன்னேன் அல்லவா. இங்கே இந்த ஆனா என்ற எழுத்து உவமையை எதற்கு காட்டுகிறார் என்று பரிமளலகர் சொல்லுகிறார். எதற்கு காட்டுகிறார்? தலைமைக்கு காட்டுகிறார். உலகத்துக்கு இறைவன் தலைமை, அச்சரங்களுக்கு அகரம் தலைமை, இவ்வளவும் சரி. இந்த நான் இவர் வாசித்த இந்த ஒரு வரியில இருக்கிறது தான் இப்ப நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உலகிற்கு இறைவன் தலைமை, அச்சரங்களுக்கு அகரம் தலைமை. அதனாலே இந்த உவமை தலைமை பற்றி வந்த உவமை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த உவமை எது பற்றி வந்தது? வேற பல விஷயங்கள்ல பொருத்தம் இருக்கும். இங்கே திருவள்ளுவர் எடுத்துக்கொண்ட உவமை தலைமையை சொல்வதற்காக, உலகத்துக்கு இறைவன் தலைமை, அச்சரங்களுக்கு அகரம் தலைமை. அப்ப தலைமை பற்றி வந்த உவமை என்ன எழுதுகிறார்? தலைமை பற்றி வந்த எடுத்துக்காட்டுவமை என்று எழுதுகிறார். இவர் படித்தது அப்படித்தானுங்களே. இது தலைமை பற்றி வந்த எடுத்துக்காட்டு உவமை. தலைமை பற்றி வந்த உவமை புரிந்துவிட்டார். அது என்ன எடுத்துக்காட்டு உவமை? அடுத்த கேள்வி, எடுத்துக்காட்டு உவமை என்றால் என்ன? இலக்கணம் படிக்கிறோம். எடுத்துக்காட்டு உவமை என்றால் என்ன என்றால், உவமை சொல்லுகிற பொழுது ஒரு பொருளையும் சொல்லி உவமையும் சொல்லி அது போல் இது என்று இந்த போல் என்ற உருவை சேர்ப்பார். இந்த உணவு அமிர்தம் போல் இருந்தது, அந்த பெண் கிளி போல் இருந்தாள், அவர் பேச்சு தேன் போல் இருந்தது. அப்ப இந்த உவமை சொல்லுகிற பொழுது போல் என்ற உருபு சேர்ப்போம், சொன்னால்தான் அது போல் இது என்று வரும். சில இடங்களிலே பொருளையும் சொல்லி உவமையும் சொல்லி போலை சொல்லாமல் விட்டு விடுவார்கள். பொருளை சொல்வார்கள், உவமையை சொல்வார்கள், போல் என்பது சொல்லுவதில்லை. அப்படி போல் என்பது சொல்லாவிட்டால் அந்த உவமைக்கு பெயர் எடுத்துக்காட்டு உவமை. இதை சொல்லியிருக்கு, இதை சொல்லியிருக்கு, நீ விளங்கிக் கொள், இவ்வளவுதான். எழுத்தெல்லாம் அகர முதல உலகு ஆதிபகவன் முதற்று, எங்கேயாவது போல் என்ற உறுப்பு இருக்கிறதா? இதை நமக்கு கவனத்துக்கு கொண்டு வர்றார் பரிமளலகர். அப்ப முதல் வரியில என்ன சொன்னார் என்றா, இந்த உரை குறிப்பிலே, இஃது தலைமை பற்றி வந்த எடுத்துக்காட்டு உவமை. இந்த உவமை எதற்காக சொல்லப்பட்டது என்று தெரிந்து கொண்டோம். இது சாதாரண உவமை போல் இல்லாமல், வெறும் போல் உருவி இல்லாமல் வந்திருக்கிறபடியால் இது எடுத்துக்காட்டு உவமை. இதை அந்த முதல் குறிப்பிலே சொன்னான். இனி திருப்பி வாசிங்க. ரொம்ப பயப்படாதீர்கள், இப்படியே இலக்கணத்தை சொல்லி இவன் கழுத்தை நெரிச்சிருவானோன்னு. இது தெரிஞ்சிருக்கிறதால ஒன்று நட்டம் இல்லை. நாளைக்கு ஒரு பத்திரிகையில வாசிக்கிற பொழுது உங்களுக்கு சங்கடமா இருக்குது, தப்பா இல்லை. இப்ப எங்களுக்கு சங்கடமா இல்லை, ஏனென்றா நாங்களும் அந்த கூட்டத்தில் ஒரு ஆள் தான். படிக்கிற பொழுது உடனே ஆகா இப்படி இருக்கிறதே என்று நினைக்கிற பொழுது நான் படிச்சிருக்கிறேன்னு ஒரு தெம்பு வரும் அல்லவா, அதுக்காகத்தான் இதை படிக்கிறோம்.
எழுத்து எல்லாம் அகரம் முதல, எழுத்துக்கள் எல்லாம் அகரமாகிய முதலை உடையன, உலகு ஆதிபகவன் முதற்று. அதுபோல உலகம் ஆதிபகவன் ஆகிய முதலை உடைத்து. இது தலைமை பற்றி வந்த எடுத்துக்காட்டு உவமை.
தலைமை பற்றி வந்த எடுத்துக்காட்டு உவமை. அடுத்த வரைக்கு போவோம்.
அகரத்திற்கு தலைமை விகாரத்தான் அன்றி நாத மாத்திரை ஆகிய இயல்பார் பிறத்தலானும், ஆதிபகவர்க்கு தலைமை செயற்கை உணர்வான் அன்றி இயற்கை உணர்வான் முற்றும் உணர்தலானும் கொள்க.
இந்த ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இந்த மொழிநடைக்கு சொல்லுகிறேன். உணர்வான் அன்றி என்றால், இப்ப நாங்கள் அப்படி எழுதுறதில்லை, உணர்வாள் அன்றி என்று எழுதுவோம். அவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க என்ன பண்ணிக்கலாம்? உணர்வான் அன்றி என்று வந்தால் உணர்வாள் அன்றி என்று எழுதுகிறார் என்று தெரிந்து கொண்டால் போதும். பழைய காலத்து நடை அவ்வளவுதான், அதுல வேற ஒரு கஷ்டமும் கிடையாது. கொஞ்ச நாள்ல நீங்களே இந்த நடையில பேச ஆரம்பிச்சிருவீர்கள். உணர்வான் அன்றி என்று அது வரும், படித்த உடனே அது வரும். இப்போ இந்த இவர் வாசித்த அந்த இடத்துக்கு விளக்கம் சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறார்? தலைமை பற்றி வந்த எடுத்துக்காட்டுவோமை என்று சொன்னார். எடுத்துக்காட்டுவோமை என்றால் என்ன என்று சொல்லிவிட்டேன். தலைமை, இந்த தலைமை என்று சொன்னே இதுக்கும் இது என்ன, எதற்கு இந்த உவமை சொல்லப்பட்டது? தலைமைக்கு சொல்லப்பட்டது. அப்படியானால் ரெண்டு இடத்துலையும் தலைமை இருக்க வேண்டும். இறைவன் ஏதோ ஒன்றுக்கு தலைவனாக இருக்க வேண்டும், அப்படி அகரம் ஏதோ ஒன்றுக்கு தலைமையாக இருக்க வேண்டும். இந்த தலைமை எப்படி வந்தது என்று அடுத்த வரியிலே எழுதுகிறார். இப்ப இவர் வாசிச்சது அதுதான், திருப்பி வாசிங்க.
அகரத்திற்கு தலைமை விகாரத்தான் அன்றி நாத மாத்திரை ஆகிய இயல்பார் பிறத்தலானோ.
இவ்வளவுதான், அகரத்துக்கு எப்படி தலைமை வந்தது என்று சொல்லுகிறார். மற்ற அச்சரங்கள் எல்லாம் நான் நேற்று உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன், இயல்பாய் பிறப்பவை அல்ல. இயல்பாய் பிறக்கிற சத்தத்திலே இருந்து விகாரப்பட்டு பிறப்பவை மற்ற எழுத்துக்கள். அகரம் மட்டும் அதுக்கு விகாரம் இல்லை. நான் நேற்று உங்களுக்கு சொன்னேனே, வாய் திறந்த உடனே விகாரமின்றி அந்த அச்சரம் பிறக்கிறது. அதனாலே மற்ற எழுத்துக்கள் எல்லாம் விகாரப்பட தமிழ் அகரம் மட்டும் விகாரமின்றி பிறப்பதால் இவற்றுக்கு அது தலைமை கொண்ட எழுத்தாக இருக்கிறது. அப்ப அகரத்துக்கு தலைமை சொல்லியாகிவிட்டது. இனி ஆண்டவனுக்கு எப்படி தலைமை என்று அடுத்த வரியிலே சொல்லுகிறார்.
ஆதி பகவர்க்கு தலைமை செயற்கை உணர்வான் அன்றி இயற்கை உணர்வான் முற்றும் உணர்தலானும் கொள்க.
அதாவது இப்ப நம் அறிவு இருக்கிறதே, நம்முடைய அறிவு இருக்கிறதே, மனிதர்களாகிய நமக்கு அறிவு, நூல்கள் முதலியவற்றிலே இருந்து தேடுகிறோம். நமக்கென்று சொந்த அறிவு கிடையாது. நூல்களில் இருந்து அல்லது பெரியவர்களுடைய உரையிலே இருந்து தேடின அறிவு தான் நாம் வைத்திருக்கிற அறிவு. இறைவனுடைய அறிவு எப்படிப்பட்டது என்றால் அது செயற்கை அறிவல்ல. நாங்கள் தேடுகிற அறிவெல்லாம் செயற்கை அறிவு. அதனால்தான் நாம் எல்லோரும் சமப்பட்டு இருக்க முடியவில்லை. ஒவ்வொருவருடைய புத்தி இருப்புக்கேற்ப அவனவன் உறிஞ்சிக் கொள்ளுகிறான். அறிவு வேறுபடுகிறது, எல்லைப்படுகிறது. புத்தியினுடைய எல்லை அளவு தான் நம் அறிவினுடைய எல்லை. ஆகவே நம்முடைய அறிவு என்பது செயற்கை உணர்வால் வருகிற அறிவு. இறைவனுடைய அறிவு என்பது அவன் படித்து தேடின அறிவில்லை. அவன் அறிவே ரூபமாக இருப்பான், அறிவே ரூபமாக இருக்கிறான். செயற்கை அறிவு உள்ளபடியால் நாங்கள் அறிவினுடைய எல்லைக்கு அப்புறம் போக முடியாது. நம்முடைய எல்லைக்குள்ளேயே நிற்க வேண்டும். அவனுக்கு வியாபகத்தன்மை உண்டு. அறிவே வடிவாக அவன் இருக்கிறபடியால் அவன் எங்கும் எது நடந்தாலும் அதை அறியக்கூடியவனாக இருப்பான். இப்ப இந்த வியாபகம் என்றால் என்ன என்று ஒரு கேள்வி பிறக்கும். அதுக்கு விளக்கம் சொல்லுகிறேன் பாருங்கள். ஒரு அறிவு என்று இருந்தால் அது எந்த அளவுக்கு அந்த அறிவு பரவி இருக்கும் என்று ஒரு எல்லை இருக்கிறது. இப்ப நமக்கு அறிவு இருக்கிறது அல்லவா. இப்ப என்னுடைய அறிவு என் உடல் அளவான வியாபகம் கொண்டது. என் உடல் அளவாக என் அறிவுக்கு வியாபகம் உண்டு. இங்க பாருங்க, இப்ப நான் பேசிக்கொண்டிருக்கிற பொழுது இதுல ஒரு எறும்பு ஊறுதுன்னு வைங்க, உடனே தட்டுவேன். நான் இதை கவனிக்க இல்லையே, கண்ணாலையும் பார்க்க இல்லை, ஒன்றும் பேர்க்க இல்லை. என் உடம்பிலே அது ஊறின உடனே என் அறிவின் வியாபகம் இந்த உடம்பிலே இருக்கிறபடியால் இதில் ஒரு எறும்பு ஊறுகிறது என்பதை அது எனக்கு உணர்த்துகிறது. அதே போல முதுகிலே ஒருத்தர் தொட்டால் எனக்கு உடனே தெரிகிறது, என் உடம்பு பூராகவும் என் அறிவினுடைய வியாபகம் உண்டு. சில நேரத்திலே உடல் முதுமையினாலே நோய்களினாலே அந்த அறிவு வியாபகம் குன்றுகிறது என்றால் என்னுடைய ஆன்ம வியாபகம் குன்றுகிறது என்று அர்த்தம். அதனால்தான் இப்போ நோயாளிகள், டயபெட்டிஸ் நோயாளிகளுக்கு இனி கால் அழுக தொடங்கி விட்டுண்டு அதை கட் பண்ணி எடுத்துடுறார்கள். என்ன தெரியுமா, அறிவு வியாபகம் அங்கு போக முடியாமல் தடைப்பட்டு போய்விட்டது. அறிவு வியாபகம் போகவில்லை என்றால் ஆன்மா அந்த இடத்திலே இல்லை என்று அர்த்தம். ஆன்மா இல்லாமல் போய்விட்டால் ரொம்ப அழுக ஆரம்பித்துவிடும். இதுதான் இயல்பு. அப்போ டாக்டர்கள் என்ன செய்கிறார்கள், இதுக்கு மேலே இனி வேலை இல்லை, வியாபகம் பண்ண முடியாத இடத்த வச்சுருந்தா அதை அழுகி ஒழுகும், அதை வெட்டி எடுத்துட வேண்டியது. அப்போ இந்த அறிவு வியாபகம் என்பது எமக்கு உடம்பு பூரா இருக்கிறது. சில பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் உடம்புக்கு அப்பால் கூட கொஞ்சம் இருக்கிறது என்கிறார்கள். அந்த அறிவு வியாபகத்தினுடைய வீச்சு, நான் இப்படி இருக்கிற பொழுது இதில் ஒரு எறும்பு வந்தால் கை எடுக்கிறேன், என் உடம்புல முட்டை இல்லை, கிட்டையில் வந்தோடனே என்னை அறியாமல் அதை கை எடுபடுகிறது அல்லவா. அப்போ அந்த வியாபகத்தன்மை கொஞ்சம் விரிந்திருக்கிறது. இவ்வளவு தான் எங்களுடைய அறிவு வியாபகம். கண்ணினுடைய அறிவு வியாபகம், இனி கருவிக்கு வருவோம். அறிவு வியாபகம் என்கிறது கண்ணுடைய அறிவு வியாபகம். கண் எனக்கு அறிவு கருவிகளிலே உண்டு. அதை என்ன பண்ணு தெரியுமா, இப்போ நான் எவ்வளவுதான் கூர்மையானவன் இருந்தாலும் இந்த சுவர் வரையும் தான் பார்க்க முடியும், அதுக்கப்புறம் பார்க்க முடியாது. அப்போ சுவரை இடித்தா அதுக்கப்புறம் தெரியும். அப்போ ஒவ்வொரு உறுப்புக்கும் அறிவுக்கு நமக்கு வியாபகம் ஒன்று. ஏனென்றால் அது செயற்கைத்தன்மை கொண்டது. இறைவனுடைய வியாபகம் எப்படி என்றால் பிரபஞ்சம் முழுவதும் விரிந்த வியாபகம் இறைவனுக்கு உண்டு. அதனால்தான் என் உடம்பிலே எறும்பூர்னால் எனக்கு எப்படி தெரிகிறதோ உலகத்திலே எங்கே எது நடந்தாலும் ஆண்டவனுக்கு தெரிகிறது. சில பேர் கோயிலிருந்து வெளியில போய் கடவுள் செய்தால் இறைவனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறார்கள். இந்த பிரபஞ்சம் பூராகவும் இறைவனுக்கு உடம்பு, அதை புரிந்து கொள்ளுங்கள். பிரபஞ்சம் பூராகவும் எப்படி நம் ஆன்மாவுக்கு இது உடம்போ, பிரபஞ்சம் பூராகவையும் தனக்கு உடம்பாக கொண்டவன் இறைவன். அதை பரிமளருகர் பின்னாலே சொல்லுவார். அதனாலேதான் அறத்தோடு யாராவது தவறு செய்கிறான் என்றால் அவன் அறத்தோடு மோதுகிறான் என்றால் ஆண்டவனோடு மோதுகிறான் என்று அர்த்தம். ஏனென்றால் அறந்தான் ஆண்டவனுடைய உடம்பு, அதனோடு மோதுகிற பொழுது ஆண்டவனோடு மோதுவான். ஆண்டவனுடைய மோதல் திருப்பி வருகிற பொழுது அவனால் தாங்க முடியாது. அதுக்கு எத்தனையோ சாட்சிகள் இன்றும் உண்டு. அப்போ இந்த வியாபகத்தன்மை இறைவனுக்கு எப்படி வந்தது, எல்லா இடமும் வியாபகத்தன்மை எப்படி வந்தது என்றால், அவன் செயற்கை உணர்வு பெற்றவன் அல்ல, இயற்கை உணர்வு பெற்றவன். அவனுடைய அறிவு இயற்கை அறிவு, நம்முடைய அறிவு செயற்கை அறிவு. அப்போ நம்முடைய அறிவோடு ஒப்பிடுகிற பொழுது இறைவனுடைய அறிவு பெரிய அறிவு என்றபடியால் இந்த உலகத்துக்கு அவன் தலைமை தாங்குகிறான். எப்படி என்று கேட்டால், மற்ற அச்சரங்கள் எப்படி விகாரத்தால் வருகிறதோ, அந்த விகாரத்தால் வருகிற அகரம் அதற்கு எப்படி தலைமை தாங்குகிறதோ, அதுபோல இந்த இறைவனும் செயற்கை அறிவுள்ளவர்களுக்கு மத்தியிலே இயற்கை அறிவோடு இருக்கிறபடியால் அவன் தலைமை தாங்குகிறான். இதுதான் தலைமையை எடுத்து காட்டி வந்த உவமை. இப்ப திருப்பி வாசிங்க.
எழுத்து எல்லாம் அகரம் முதல, எழுத்துக்கள் எல்லாம் அகரம் ஆகிய முதலை உடையன.
நீங்க உரை குறிப்பே வாசிக்கலாம்.
உரை குறிப்பா அகரத்திற்கு தலைமை விகாரத்தான் அன்றி நாத மாத்திரை ஆகிய இயற்பால் பிறத்தலானும், ஆதிபகவர்க்கு தலைமை செயற்கை உணர்வான் அன்றி இயற்கை உணர்வான் முற்றும் உணர்தலானும் கொள்க.
இறைவனுடைய அந்த இயற்கை அறிவு உணர்வு என்ன செய்யும், எல்லாம் உணர்த்தும். நமக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் தான் தெரியும். அப்ப எல்லாம் உணர்த்துகிற அறிவு பெற்றதால் ஆண்டவன் தலைமை கொள்கிறான். எல்லா அச்சரங்களுக்கும் விகாரம் இருக்கிறது, விகாரம் இல்லாத தன்மையால் அகரம் தலைமை கொள்கிறது. இந்த ஒப்பீட்டுக்காகத்தான் இந்த அகர உவமை சொல்லப்பட்டது என்கிறார்.
தமிழ் எழுத்திற்கே அன்றி வட எழுத்திற்கும் முதலாதல் நோக்கி எழுத்து எல்லாம் என்றார்.
அன்றைக்கே பரிமளகர் இந்த சொல்ல கவனிச்சுட்டார். நான் நேற்று சொன்னேன், எழுத்து எல்லாம் என்று போட்டால் திருவள்ளுவர் முதல் குரல்லையே தப்பு பண்ணினவர் ஆகிவிடுவாரே என்றால், நான் சொன்னேன் எல்லா அச்சரங்களுக்கும் அகரம்தான் முதலோசை. உலகத்தில் இருக்கிற எல்லா அச்சரங்களுக்கும் அகரம்தான் முதலோசை. பரிமளகர் என்ன சொல்கிறார் என்றால், தமிழ் எழுத்துக்கு மட்டுமன்றி வட எழுத்துக்கும் முதலாதல் நோக்கி எழுத்தெல்லாம் என்கிறார். ஏனென்றால் அவர்கள் காலத்திலே வலிமை பெற்றிருந்த மொழியாக கருதப்பட்டவை இவை இரண்டு, தமிழும் வடமொழியும். வடமொழிக்கும் முதலாக இருக்கிற எழுத்து அகரம் என்றபடியால் பரிமளகர் தமிழ் எழுத்துக்கே அன்றி வடமொழிக்கும் முதலாதல் நோக்கி எழுத்தெல்லாம் என்றார் என்று அதற்கு ஒரு விளக்கம் சொல்லிவிட்டு போகிறார். இன்றைக்கு பல மொழிகளை நாங்கள் பயில்கிறபடியால் அது பிழைக்குமா என்று கேட்டால், நான் நேற்று சொன்ன விளக்கத்தில இருந்து உங்களுக்கு தெரியும், எல்லா மொழிக்கும் மூல சப்தம் அகர சப்தம் தான். ஆகவே இன்றைக்கும் திருக்குறள் பிழைக்காது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்த வரிவாசி.
ஆதிபகவன் என்னும் இரு பெயரொட்டு பண்பு தொகை வடநூல் முடிவு.
இன்னொரு இலக்கண குறிப்பு சொல்லுகிறார். ஒரு குறள்ல எத்தனை இலக்கணம் படிக்கிறோம் பாருங்க. ஆதிபகவன் என்னும் இருவேரொட்டு பண்பு தொகை வடநூல் முடிவு. இதை இப்போ மறந்துடுங்க. இந்த இருவேரொட்டு பண்பு தொகை என்றால் என்ன? நீங்கள் என்ன பண்ணலாம் என்றால், நான் சும்மா சொல்கிறேன், அதுக்காக கொப்பி வச்சு எழுதவனுன்ற அவசியம் இல்லை. இன்றைக்கு என்னென்ன லக்கணம் படித்தோம்ன்றதை தனியே ஒரு துண்டில் எழுதி கொண்டு போங்கள். நீங்கள் திருக்குறள் படித்து முடிக்க எவ்வளவு இலக்கண புலவராக ஆகிவிடுவீர்கள் என்றது பாருங்கள். ஒன்று, நேற்று உயிரெழுத்து படிச்சுட்டோம், மெய் எழுத்து படிச்சுட்டோம், அகேனம் படிச்சுட்டோம், உயிரும் மெய்யும் சேர்ந்தா உயிர்மை வர்றது படிச்சிடும், இதெல்லாம் இலக்கணம் தான். அப்போ ஒரு பக்கத்தால் அந்த ரூட் தனியாக போகுது. இப்போ இன்றைக்கு உவமை படிச்சுட்டோம், உவமைக்குரிய ரெண்டு லட்சணம் சொல்லிட்டேன், எடுத்துக்காட்டு உவமை என்றால் என்ன என்று சொல்லிட்டேன். பாருங்கள், இன்னும் நூலுக்குள்ளே சரியாக கால் வைக்க கூட இல்லை, இத்தனை இலக்கணம் படிச்சுட்டோம். நல்ல நூல்களோடு பயிற்சி பெறுற பொழுது இதுதான் நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு. இப்போ இன்றைக்கு இப்போ அடுத்தது சொல்லுகிறார், இருவேரொட்டு பண்பு தொகை என்று ஒரு இலக்கணம் இருக்கிறது. ரொம்ப சிரமப்படாதீங்க, எளிமையாக சொல்லுகிறேன். அதாவது ஏதாவது ஒரு பொருளுக்கு பொதுப்பெயர் என்று ஒரு பெயரும் சிறப்பு பெயர் என்று ஒரு பெயரும் இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பின்னாலே சொல்வேன். முதல் இலக்கணத்துக்காக சொல்லுகிறேன். ஏதாவது ஒரு பொருளுக்கு பொதுப்பெயர் என்று ஒரு பெயர் இருக்கும், அதிலே சிறப்பு பெயர் என்று ஒரு பெயர் இருக்கும். நாம் சொல்லுகிற பொழுது இது ரெண்டிலே ஏதாவது ஒன்றை சொல்லாமல் ரெண்டு பெயரையும் சேர்த்து சொன்னால் இரு பெயர் ஒட்டு பண்பு தொகை. இரு பெயர் ஒட்டு பண்பு தொகை, அவ்வளவுதான். ரெண்டு பெயரை சேர்த்து சொல்றது. சரி, இனி விளக்கத்துக்கு போவோம். இப்போ சாரை என்பது ஒரு பாம்பின் வகை, தெரியுங்க தானுங்களே. சாரை இல்லை நாகம், பாம்பினுடைய ஒரு வகை. பாம்பு என்பது பாம்புக்கு இருக்கிற பொதுப்பெயர். அதிலே குறிப்பிட்ட ஜாதி பாம்புக்கு நாகப்பாம்பு என்று பெயர். அப்ப நாகம் என்று சொன்னாலே போதும், அல்லது பாம்பு என்று சொன்னாலே போதும். நாங்கள் என்ன சொல்லுகிறோம், நாகப்பாம்பு என்கிறோம். நாகம் என்பதும் பாம்பு தான், பாம்பு என்பதும் பாம்பு தான். இப்ப ரெண்டையும் சேர்த்து சொல்லிவிட்டோம் அல்லவா, இப்படி சொன்னால் அதற்கு இருபேரொட்டு பண்பு தொகை. சேலம் மாம்பழம், அது சேலம்ங்கிறது ஊர் பெயராக இருக்கக்கூடிய எனக்கு அதை சொல்ல தெரியலே. ஏதாவது ஒரு மாம்பழத்தில் ஒரு குறித்த பெயரை சொல்லுகிற பொழுது அதோடு சேர்த்து மாம்பழத்தையும் சேர சொல்லுகிறோம் அல்லவா. மரம் என்றாலே எல்லா மரத்துக்கும் பொது, மாமரம் என்கிறோம். மா என்பது சிறப்பு பெயர், மரம் என்பது பெயர், பொது பெயர். மாமரம் என்று சொல்லிவிட்டால் அது இருபேரொட்டு பண்பு தொகை. இவ்வளவுதான்.